நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் தினகரன் செல்லையா.
1808 சிட்னியின் முக்கிய இடங்கள் வீதிகள் முழுவதும் இராணுவ வீரர்களால் நிரம்பி வழிந்தது. நாடு முழுவதும் ஒரே குழப்பம். மக்கள் அனைவரும் பீதியும் அச்சமும் கொண்டிருந்தனர். 1810 வரை 2 ஆஸ்திரேலியா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. நம்ப முடிகிறதா நேயர்களே? ஆம், ரம் ரிபல்லியன் என்று வர்ணிக்கப்படும் இராணுவத்திற்குள் எழுந்த மோதல்களும் கிளர்ச்சிகளும் அதிகமாகியிருந்த காலகட்டம் அது. இப்போது போல் அல்லாமல் ஆஸ்திரேலியா கண்டம் முழுவதும் இரு பெயர்களால் அப்போது அழைக்கப்பட்டு வந்தது. ஐரோப்பிய குடியேற்றம் அதிகமாக இருந்த கிழக்கு கடற்கரை பகுதி, அதாவது சிட்னி, விக்டோரியா, குயின்ஸ்லாந்து, தஸ்மேனியா, நியூசிலாந்து இவை அனைத்தும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் என்றும், மேற்கு கடற்கரை பகுதி முழுவதும் நியூ ஹாலண்ட் என்றும் அப்போது அழைத்தனர். அந்த சமயம் நியூ சவுத் வேல்ஸின் கவர்னராயிருந்த கேப்டன் வில்லியம் பிளைஃப் என்பவரை இராணுவ கிளர்ச்சியாளர்கள் கைது செய்து அவரை சிறை கைதியாக காவலில் வைத்திருந்தார்கள். ஒரு பக்கம் 1788 முதல் சிட்னியில் முதன் முதலில் குடியேறிய தண்டனை கைதிகள், 1793 முதல் குடியேற துவங்கிய ஃப்ரீ செட்டிலர்ஸ் என்று சொல்லப்படும் புலம்பெயர்ந்தோர், குடியேறிய அந்நியர்களை எதிர்த்து போராடும் பூர்வீக குடிமக்கள், இராணுவத்தின் கைகளிலோ ஆட்சி, அன்றைய கவர்னரோ சிறை கைதியாய் இராணுவத்தின் பிடியில். இப்படி அமைதியற்ற சூழலில் பிரித்தானியாவிலிருந்து பெரும் படையுடன் அனுப்பி வைக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் லக்லன் மெக்வாரி 1809 இறுதியில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் 5வது கவர்னராக பொறுப்பேற்கிறார். 14 வயதில் தன்னார்வ படை வீரராக பிரித்தானிய இராணுவத்தில் சேர்ந்த லக்லனுக்கு ஆஸ்திரேலியாவின் தந்தை என்று போற்றப்படுவோம் என்று கடைசி வரை தெரியாது. ஆம் நேயர்களை, அமெரிக்காவின் தந்தை என போற்றப்படும் ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு நிகராக மேஜர் ஜெனரல் லக்லன் மெக்வாரி ஆஸ்திரேலியாவின் தந்தை என புகழப்படுகிறார். ஆஸ்திரேலிய சமுதாயத்தில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் குற்றவாளிகளின் குடியேற்ற திட்டத்தை ஒரு முழுமையான விடுதலையடைந்த குடியேற்ற நாடாக ஆக்கியதில் இவரது பங்களிப்பு முக்கியமானதாக சரித்திர ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். ஸ்காட்லாண்டின் ஒரு பகுதியாய் விளங்கிய உல்வா எனும் தீவில் 1762 ஜனவரி 31 தேதி பிறந்தார் லக்லன். எடின்பரோ ராயல் உயர் பாடசாலையில் கல்வி கற்றார். 14 வயதில் உல்வா தீவை விட்டு பிரித்தானிய கடற்படையில் இணைந்து வட அமெரிக்கா, இந்தியா, எகிப்து ஆகிய இடங்களில் பணியாற்றினார் லக்லன். மும்பையில் இவர் பணியாற்றிய போது ஃப்ரீ மேசன்றி, அதாவது விடுதலை கட்டுனர் எனும் சகோதரத்துவத்தை முன்னிறுத்தி செயல்படும் ஒரு இரகசிய கூட்டமைப்பில் சேர்கிறார். கேப்டனாக பதவி உயர்வு பெற்று கிழக்கிந்திய கம்பெனி நடத்திய போர்களில் வெற்றி வீரனாய் வலம் வந்தார் லக்லன். 23 மேலாக இந்தியாவில் இவர் பல போர்களில் பிரித்தானிய படைகளை வழிநடத்தி வெற்றிகளை குவித்துள்ளார். நமக்கு இது ஒரு ஆச்சரியமான தகவல்தான் இல்லையா? குறிப்பாக பழசி ராஜா என்னும் கேரள மன்னனுக்கு எதிராக பிரித்தானிய படைகளை வழிநடத்தி போர்களில் வெற்றி கண்டார். கர்நாடகாவில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிராக நடந்த கடும் யுத்தத்தில் கலந்து கொண்டார் இவர். போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட போது லக்லனுக்கு பிரித்தானிய அரசு 1300 பரிசு தொகை வழங்கியதாக செய்தியும் உண்டு. மும்பையில் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய தலைமை நீதிபதியின் மகளான ஜீன் ஜார்விஸ் என்பவரை மணந்து கொண்டார் லக்லன். 3 மனைவி காசு நோயினால் இறந்து போக மனவாழ்வு துயரத்தில் முடிந்தது. 1801 மும்பையில் கவர்னராக இருந்த டங்கன் அவர்களின் உதவியாளராய் நியமிக்கப்படுகிறார் லக்லன். இதையடுத்து 1805 லெப்டினன்ட் கர்னலாக பதவியுறவு பெற்றார். 1807 லண்டன் திரும்பியவுடன் நெருங்கிய உறவினரான எலிசபெத் என்பவரை மணந்து கொண்டார் லக்லன். அவர் 1809 நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு கவர்னராக பிரித்தானிய அரசால் அனுப்பப்படுகிறார். அவருடன் 73 பிரிவு படையினரும் 2 அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். சிட்னியில் உள்ள போர்ட் ஜாக்சன் பகுதியில் அவர் வந்திறங்கிய வேளையில் இராணுவ கிளர்ச்சியாளர்களான ஜான் மெக்கார்த்தர் மற்றும் மேஜர் ஜார்ஜ் ஜான்ஸ்டன் ஆகிய இருவரும் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்க பிரித்தானியாவிற்கு பயணித்திருந்தார்கள். இதையடுத்து 1810 தொடங்கி 12 கவர்னராக செயலாற்றியது ஆஸ்திரேலிய வரலாற்றின் மிக முக்கிய காலமாய் கருதப்படுகிறது. காலனிய ஆட்சியில் அதிக காலம் கவர்னராக பொறுப்பில் இருந்தது இவர்தான். இவர் கவர்னராக பொறுப்பேற்றவுடன் இராணுவத்தில் கிளர்ச்சியெல்லாம் ஓய்ந்து அமைதி திரும்பியது. குற்றவாளிகளின் தண்டனை காலம் முடிவடைந்ததும் அவர்களையும் புலம்பெயர்ந்தவர்களாக அறிவிக்க ஆணை பிறப்பித்தார் லக்லன். பூர்வீக குடிமக்கள் கல்வி பயில்வதற்கு பள்ளிகளை கட்டினார். பிரித்தானியாவிலிருந்து தன்னுடன் அழைத்து வந்திருந்த சட்ட வல்லுநர்களை கொண்டு வலுவான சட்டங்களை இயற்றி அதை அமுல்படுத்தினார். இவர் கொண்டு வந்த அவசர சட்டங்கள் பல பிரித்தானிய ஏகாதிபத்திய அரசின் சட்டங்களுக்கு எதிராக இருந்தன. பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்றங்கள் இவருக்கு ஒத்துழைப்பு தராமல் பிரித்தானிய அரசுக்கு முறையீடு செய்தன. ஆனாலும் லக்லன் தனது சீர்திருத்த பணியிலிருந்து கொஞ்சமும் விட்டுக் கொடுக்கவில்லை. இவர் கவர்னராக இருந்தபோதுதான் பிரத்யோகமாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திற்கென்று நாணயம் புழக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதுவரை குற்றப்பரம்பரையாய் நடத்தப்பட்ட தண்டனை குற்றவாளிகளும் மற்றவர்களுக்கு சமமான வேலை பெறுவதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. கவர்னரே பொதுமக்களை அவர்கள் தங்கியிருக்கும் பகுதிகளுக்கு நேரிலேயே சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். காலனி ஆட்சியில் இதற்கு முன்பு எந்த ஒரு கவர்னரும் மக்களை நேரில் சந்தித்ததில்லை. பொதுமக்களை அவசியமான சாலைகள், மருத்துவமனைகள், அரசாங்க அலுவலக கட்டிடங்கள், ஆலயங்கள் என பெரும் கட்டுமான பணிகளில் ஈடுபடுத்தினார் இவர். பிரித்தானிய அரசு அனுமதி மறுத்தும் பேங்க் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் எனும் வங்கியை துவக்கினார் லக்லன். இன்று சிட்னி முழுவதும் அழகு மிகும் கட்டிடங்கள், அகன்ற சாலைகள், தேவாலயங்கள் அமைந்ததற்கு லக்லன் மற்றும் அவரது துணைவியாரான எலிசபெத்தின் பங்கும் அதி முக்கியமானது. தென்கோடியின் நிலப்பகுதி எனும் பொருள் கொண்ட ஆஸ்திரேலியா எனும் பெயரை முதன் முதலில் பெயர் சூட்டியவர் மேத்யூ பிளிண்டர் என்றாலும் அதை பிரித்தானிய அரசாங்கத்திற்கு முறைப்படி அறிவித்தவர் கவர்னர் லக்லன் தான். சிட்னியை தாண்டி மக்களின் குடியேற்றங்களை வேறு இடங்களுக்கும் விரிவுபடுத்தியவர் இவர்தான். புதிய நிலப்பகுதிகளை கண்டெடுக்கும் முயற்சிகளுக்கு போதுமான திட்டங்களை வகுத்து பண உதவியும் செய்தார் இவர். இதனால் பல புதிய நகரங்களும் குடியேற்ற பகுதிகளும் உருவாயின. சிட்னியிலிருந்து புளூ மவுண்டனையும் தாண்டி செல்லும் பரமட்டா ரோடு என்று இன்று அறியப்படும் சாலை இவரது முயற்சியால் உருவாகினதுதான். பரமட்டா எனும் தனி குடியேற்ற பகுதியை உண்டாக்கி தேவையான கட்டிடங்களையும் எழுப்பினார் லக்லன். இன்று நாம் பின்பற்றி வரும் வாகனங்கள் அனைத்தும் இடப்பகுதியை நோக்கி நகரும் சாலை விதிமுறைகளை சட்டங்களாக இயற்றியதும் இவர்தான். பூர்வீக பழங்குடி மக்களிடம் இணக்கமாக இவர் இருக்க பல முயற்சிகள் செய்திருந்தாலும் அவை அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தது என்றே சொல்ல வேண்டும். வலுக்கட்டாயமாய் அவர்களது குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு வரும்படி கட்டாயப்படுத்தினார் எனும் குற்றச்சாட்டும், சிட்னியில் வாழ்ந்த பழங்குடி மக்களை புளூ மவுண்டன் பகுதிக்கு துரத்தினார் எனும் குற்றச்சாட்டும் இவர் மீது உண்டு. ஃபாதர் ஆஃப் ஸ்டோலன் ஜெனரேஷன் என்னும் அவப்பெயரும் இவருக்கு உண்டு என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். ஃப்ரீ செட்டிலர்ஸ் என்று அழைக்கப்படும் முறைப்படி குடியுரிமை பெற்று புலம்பெயர்ந்தோர் பிரித்தானிய அரசுக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் லக்லன் 1821 கவர்னர் பதவியை விட்டு விலக வேண்டி வந்தது. ஸ்காட்லாந்து திரும்பிய அவர் எஞ்சிய நாள் முழுவதும் தான் குற்றவாளி இல்லை என்பதை பிரித்தானிய அரசிடம் மெய்ப்பிப்பதற்காக செலவிட்டார். 1824 இவர் காலமானார். ஸ்காட்லாண்டில் உள்ள முள் எனும் தீவில் இவரது பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டது. நேஷனல் டிரஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவால் பராமரிக்கப்பட்டு வரும் அந்த சமாதியில் ஃபாதர் ஆஃப் ஆஸ்திரேலியா எனும் வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் மலை, ஏரி, நதி, துறைமுகம், பல்கலைக்கழகம், தீவு முதல் இன்று அவரது பெயர் இல்லாத சாலைகள், பூங்காக்கள், நகரங்கள், வீதிகள், கட்டிடங்கள் இல்லை. அவரது மனைவி எலிசபெத்தின் பெயரும் இல்லாத இடமும் இல்லை. ஆஸ்திரேலியா உள்ளவரை லக்லன் மெக்குவரின் பெயரும் நிலைத்திருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் தினகரன் செல்லையா.
நிகழ்ச்சி ஆக்கம் ரைசன்.